മത്തേയു സുവിശേഷം 14 അധികാരം വസനങ്ങൾ 22-33 വരെ. മത്തേയു സുവിശേഷം 14 അധികാരം വസനങ്ങൾ 22-33 വരെ. പുതിയ ഏർപ്പാട് 30 പക്കം. കടൽ മീത് നടത്തൽ. യേശു കൂട്ടത്തിനറി അവിടത്തിൽ ഇരുന്ന് അനുപ്പിക്കൊണ്ടിരുന്നാർ. അപ്പൊഴുത് സീഡറെയും ഉടനെ പടകേറി തമക്ക് മുൻ അക്കരയ്ക്ക് ചൊല്ലുമാറ് അവർ കട്ടായപ്പെടുത്തിനാർ. മക്കളെ അനുപ്പിവിട്ട് അവർ തനിയെ ഇറവനിടം വേണ്ടുവതക്കാ ഒരു മലയിന്മേൽ ഏറിനാർ. പൊഴുതു സായ്ത പ്രകും അങ്ങേ അവർ തനിയെ ഇരുന്നാർ. അതക്കുൾ പടകു കരയിലിരുന്ന് നെടുന്തുഴൈ സെൻ്റുവിട്ടത്. മേലും എതിർക്കാറ്റ് അടിത്തുകൊണ്ടിരുന്നതാൽ ഇലകളാൽ പടകു ഇലക്കളിക്കപ്പെട്ടത്. ഇരവിൻ 4 കാവൽ വേളയിൽ യേശു അവരെ നോക്കി കടൽ മീത് നടന്നു വന്നാർ. അവർ കടൽ മീത് നടപ്പതെ കണ്ട സീഡർ കലങ്കി അയ്യോ പേയെന അച്ചത്തിനാൽ അലറിനർ. ഉടനെ യേശു അവരുടെ പേസിനാർ, തുണിവോടിരുങ്ങൾ, നാൻ താൻ അഞ്ചാതീർകൾ എന്നാർ. പേതുരു അവർക്ക് മറുമൊഴിയാക, ആണ്ടവരെ നീർത്താമെന്നാൽ നാനും കടൽ മീത് നടന്ന് ഉമ്മടം വര ആണയിടും എന്നാർ. അവർ വാ എന്നാർ. പേതുരുവും പടകിലിരുന്ന് ഇറങ്ങി യേശുവെ നോക്കി കടൽ മീത് നടന്നു സെൻറാർ. അപ്പൊഴുത് പെരുങ്കാറ്റ് വീസിയതെ കണ്ട് അഞ്ചി അവർ മൂഴ്കും പോത് ആണ്ടവരെ എന്നെ കാപ്പാറ്റും എന്ന് കത്തിനാർ. യേശു ഉടനെ തം കയ്യെ നീട്ടി അവരെ പിടിത്ത് നമ്പിക്ക കുന്റിയവനെ ഏൻ അയ്യം കൊണ്ടാ എന്നാർ. അവർ പടകിൽ ഏറിയതും കാറ്റ് അടങ്ങിയത്. പടകിൽ ഇരുന്നോർ യേശുവെ പണിന്ത് ഉണ്മയാകവേ നീർ ഇറൈ മകൻ എന്നർ. ഇത് വാൾവ് തരും ക്രിസ്തുവിൻ നച്ചെയ്തി.
നമ്മെല്ലാം മുതലവേ കണുകളെ മൂടി ജീവിപ്പുമായ നേരത്തിലെ ആണ്ടവരുടെ വാർത്തയെ ഉയരുള്ളത്. അവരുടെ വാർത്ത നമ്മെ കടൽ അലൈമേൽ നടക്ക വെക്കുന്നത്. അവരുടെ വാർത്ത തന്നെ നമ്മെ വാഴ വെക്കുന്നത്. ആകെ ഇന്നും എന്റെ വാർത്തയെ കേൾക്കുമ്പോഴത് പരിശുദ്ധ ആവിയാനവർ അത് വാർത്തക്കുള്ളേ ആഴമാക നമ്മെ വഴി നടത്തി ചെല്ലുംപടിയാകും. അത് വാർത്തക്കുള്ളേ എങ്ങൾക്ക് എങ്ങൾ കുടുംബത്തുക്ക് എങ്ങൾ എതിർകാലത്തുക്ക് വൈത്തിരിക്കുന്ന കാര്യങ്ങളെ നാങ്ങൾ അറിയുംപടിയും അതെ നാങ്ങൾ പെറ്റുകൊള്ളുംപടിയും തൂയ ആവിയാനവർ വഴി നടത്തുംപടി ആണ്ടവരുടെ കരങ്ങളെ അർപ്പണിത്ത് നാം ജപിപ്പോം. ഇറക്കമുള്ള ആണ്ടവരെ, നമ്മുടെ തിരുക്കരങ്ങളിലെ വരുകോം. നമ്മുടെ വാർത്തയിനാൽ എങ്ങളെ കുണമാക്കും കടവിൽ നീർ. ആകെ ഇന്നും എന്റെ ഇറ ധ്യാനത്തെ ഇണയതലം മൂലമാകും എന്റെ ആരാധനയിലും ഇരുന്ന് കേൾക്കുന്ന ഒവ്വൊരുവരുടെ കണുകളും എന്റെ ഇറ വാർത്തയിലെ തറക്കപ്പെട്ട് ആണ്ടവരാക യേശു ക്രിസ്തുവെ അവർ സ്വന്ത രക്ഷകരാ ഏറ്റ് ക്രിസ്തുവുക്കുൾ തങ്ങൾ വാഴ്ക്കയെ മറുപടിയും പിറന്ന ഒരു വാഴ്വാക വെറ്റി വാഴ്വാക മാറ്റിക്കൊള്ള ആണ്ടവരുടെ വല്ലമ്മ ഇന്ന നേരത്തിലെ എല്ലാരെയും ആട്കൊള്ളുംപടി നാങ്ങൾ ജപിക്കുന്നു. ആണ്ടവരെ, നമ്മുടെ വാർത്ത വീണായി പോയിവിടാതെപടി, അലകെ അതെ എടുത്തുവിടാതെപടി പരിശുദ്ധാവിയാനവർ എല്ലാവരുടെ ഉള്ളങ്ങളെയും പണ്പെടുത്തി അത് ഉള്ളങ്ങളിലെ അതെ വിതയ്ക്കുംപടി നാങ്ങൾ മന്ത്രാടുകോം. ഇന്റെ ഇടം മുഴുവതും ആണ്ടവരുടെ മഹിമയാണ് പ്രസന്നം മൂടിക്കൊള്ളട്ടും. ഇന്റെ ഇടത്തുക്കുള്ളും ഇന്റെ ഇടത്തുക്ക് വെളിയിലും ദേവ അഗ്നിയും പ്രസന്നം മൂടിക്കൊള്ളുംപടി നാങ്ങൾ ജപിക്കുന്നു. ആണ്ടവരെ, ഇങ്ങ് വന്നിരിക്കുന്ന ഒവ്വൊരുവരും നമ്മുടെ വാർത്തയെ കേൾക്കുമ്പോഴത് ഇണയതലത്തിൽ ഇതേ പാർക്കുന്നവളും ശരി, നമ്മുടെ വാർത്തയെ കേട്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോഴത് നമ്മുടെ വല്ലമ്മ സതകളെ എലുമ്പുകളെ രക്ത നാളങ്ങളെ ഊടുരവിച്ചിട്ട് ഒവ്വൊരുടെ ഉള്ളത്തിലും ഒവ്വൊരുടെ വാഴ്ക്കയിലും ഒരു പെരിയ വിടുതലെ ഉണ്ടാക്കുംപടി നാങ്ങൾ ജപിക്കുന്നു. ഇന്ന വാർത്തയെ കേൾക്കുമ്പോഴത് ആണ്ടവരാക യേശു ക്രിസ്തുവിന്മേൽ ആഴമാണ് വിശ്വാസം ഉരുവാക്കപ്പെടുംപടിയായി നാങ്ങൾ മന്ത്രാടുകോം. ഇന്ന വാർത്തകളെ കേൾക്കുമ്പോഴത് പൊല്ലാതെ ശത്രുവെ എതിർത്തു നിൽക്കുന്ന ഒരു ബലൻ അവർക്കുള്ളേ വരുംപടിയാക നാങ്ങൾ ജപിക്കുന്നു. ഇന്ന വാർത്തയിലെ അവർ തങ്ങളെ അർപ്പണിത്ത് വാഴ ആണ്ടവരുടെ വല്ലമ്മ എല്ലാരെയും വഴി നടത്തുവതാക. യേശുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുന്നോം. നമ്മുടെ തിരുക്കരങ്ങളെ അർപ്പണിക്കുന്നോം. എങ്കിൽ നല്ല പിതാവേ, ആമേൻ. നമ്മ അമേദിയാക ഉൾക്കാരുവോം. താങ്ക് യു ജീസസ്.
നന്ദി എന്ന് സൊല്ലുകിറോം നാദാ, നാവാലേ തുതിക്കിറോം നാദാ. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா.
அவை மீண்டும் ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சீசன் கொஞ்சம் சிக் சீசன், வெதர் சேஞ்ச் பண்றபடியா, ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உற்சாகமாக நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தையிலே இன்னும் ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். இந்த பகுதியிலிருந்து பல வாரங்கள் நாம் தியானிக்கிறோம். முதலிலே நாம் கேட்டது போல பெரிய புயல் வீசிய பொழுது சீடர்களை நோக்கி இயேசு வந்த பொழுது சீடர்கள், இயேசுவே கெரியாக எங்கள் படகுக்குள்ளே வாரும், கெரியாக இந்த புயலை அடக்கும் என்று கேட்பதற்கு மேலாக அவர்கள் என்ன கேட்டாராம், பேதுரு, இயேசுவே நீர்தாம் என்றால் நான் உம்மிடத்திலே வர எனக்கு ஆணையிடும் என்று கேட்டார். ஏனால் இது நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்று. நாம் நமது வாழ்க்கையில பிரச்சனை வந்தவுடனே ஆண்டவரே எங்களுக்கு இதிலிருந்து விடுதலை தாரும், கெரியாவாரும், இதிலிருந்து நம்மை தூக்கியிடும், இந்த விண்ணப்பத்துக்கு பதில் தாரும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் நாம் அந்த புயல் வீசுகிற நேரத்திலே, பிரச்சனை வருகிற நேரத்திலே, அல்லது துன்பம் சூழ்ந்திருக்கிற நேரத்திலே நாம் எந்த அளவுக்கு நமது வாயை மூடி ஆண்டவரோடு நாம் நேரத்தை செலவழித்து அவரை தியானிக்கிறோம், அவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்கிறோம், ஆண்டவரிடத்திலே நாம் வருவதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறோம் என்பதிலே நாம் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை. மாறாக எங்களுடைய பிரச்சனையை நீக்கிவிடும் ஆண்டவரே, பிரச்சனையை நீக்கிவிடும் என்றுதான் அதிகமாக மன்றாடி கொண்டிருப்போம். ஆனால் இந்த இடத்திலே பேதுருடத்திலிருந்து நாங்கள் நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். புயல் வீசிக்கொண்டிருக்கும் பொழுது, சாகப்போகும் தருவாயில் இருக்கும் பொழுது, கெரியாய் வந்து எங்களை காப்பாற்றும் என்று அவர் கேட்பதற்கு மேலாக நான் உம்மிடத்திலே வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் வேண்டிக் கொண்டார். ஏனென்றால் இயேசு அந்த இடத்துக்கு ஏன் வந்திருந்தார், அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் வந்திருந்தார். நீங்கள் என்னை நோக்கி இப்பொழுது கூப்பிடாமல் போனால் அப்படியே நீங்கள் தாண்டு போவீர்கள் பாருங்கள் என்று சொல்வதற்கு அவர் வரவில்லை, காப்பாற்றுவதற்காகத்தான் அவர் வந்ததினாலே அவர்கள் முதலிலே இயேசுவினிடத்திலே வந்தார்கள். அவர்களுக்கு தெரியும், நாங்கள் இயேசுவினிடத்திலே போய்விட்டாலே போதும், இந்த புயலும் இந்த கொந்தளிப்பும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இது ஒரு முக்கியமான பாடம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே. நம்முடைய வாழ்க்கையில் சில தேவைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய குறகுற்றங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து, நாம் என்ன செய்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் அறிந்து இயேசுவினிடத்திலே நெருக்கமாக வர, அவரோடு நாம் நேரத்தை செலவழிக்காதே ஜெபிக்க, இறைவார்த்தை வாசிக்க, ஆண்டவரை ஆராதிக்க அதிக நேரங்களை செலுத்தி அவரோடு நாம் நெருங்க வேண்டும். ஏனென்றால் நாம் அவரோடு அதிகமாய் நெருங்கிவிட்டோம் என்றால் எதுவும் நம்மை நெருங்க முடியாது. நாம் அவரோடு நெருங்காமல் இயேசுவே நீர் வாரும், இயேசுவேன் வீட்டுக்களை வாரும், இயேசுவேன் வாழ்க்கையில வாரும், இயேசுவேன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாரும் என்றால் அவர் எப்படி வருவது? நாம் அதற்கான பாதைகளை திறந்து அதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி, நம்முடைய குடும்பங்களை ஆயத்தப்படுத்தி நாம் அவரோடு நெருங்கி வந்தாலே போதும் ஆண்டவருடைய வல்லமையை காண முடியும். ஏனென்றால் அவர் எங்களுக்காக ஏற்கனவே நம்மை தேடி இந்த உலகத்துக்கு வந்து விட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் பிரசன்னமா இருக்கிறார். நம்மை வாழ வைப்பதற்காக அவர் வந்ததினாலே நாம் அவரிடத்திலே வர வேண்டியதுதான் மிக முக்கியமான ஒரு பாடமாகும். இரண்டாவது, அந்த தியானத்திலே நாம் பார்த்தோம், பேதுரு ஏன் அவர் தாண்டார், நடந்தவர் ஏன் தாண்டார் என்ற தியானத்திலே நாம் இப்பொழுது தொடர்ச்சியாக மூன்றாவது கட்டத்துக்கு நாம் வருகிறோம். ஏன் அவர் தாண்டார் என்பதை நாம் பார்த்தோம் அதுக்கு போன கிழமைக்கு முந்தின முறை. அதாவது இயேசு பேதுருவே நீ வா என்று சொன்ன உடனே பேதுரு அலை மேலே நடந்தார். இயேசு மட்டும் நடக்கவில்லை, பேதுருவும் நடந்தார். ஆனால் நாம் வாசிக்க கேட்டோம், பேதுரு பெரிய புயல் காற்றை கண்ட உடனே அவர் என்ன செய்தாராம், தாண்டார். அப்பொழுது இயேசு அவரை கரம் பிடித்து தூக்கினார். எப்பொழுது பேதுரு தாண்டாராம், பெரிய புயலை பெரும் காற்றை அவர் கண்டபொழுது. முதல்ல அவர் காணவில்லையா, கண்டார் தானே, முதல்ல ஏற்கனவே அதை கண்டவர் தானே. இயேசுவை நோக்கி நடந்து வரும் பொழுது என்ன, புயல் வீசாமல் போய்விட்டதா? புயல் வீசிக்கொண்டுதானே இருந்தது, கொந்தளிப்பதான் இருந்தது, அதில் தானே நடந்து வந்தார். என்ன, காணாத ஒன்றை கண்டாரா இப்பொழுது? இல்லை, கண்டவர் தான் அவர்.
ஆனால் இப்பொழுது அவர் தாழுகிறார். பாருங்கள், ஏன் தாழுகிறார் அந்த நேரத்திலே என்பதை தான் நாம் தியானித்தோம். ஏன் அவர் தாழுகிறார் என்றால், எப்பொழுது அவர் இயேசுவை பெரிதாக பார்த்தாரோ, புயலை விட இயேசுவை எப்பொழுது பெரிதாக பார்த்தாரோ, அப்பொழுது அவரால் கொந்தளிப்பிலே நடக்க முடிகிறது. எப்பொழுது அவர் இயேசுவை விட புயலை பெரிதாக பார்க்கிறாரோ, அப்பொழுது அந்த புயலிலே அவர் தாண்டு போகிறார். அதுபோலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட, நாம் நமது வாழ்க்கையிலே எப்பொழுது இயேசுவை பெரிதாக பார்க்கிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் சகல சூழலிலும் நாம் வெற்றி அடைய முடியும். ஆனால் நாம் ஆராதிக்கின்ற இயேசுவை பெரிதாய் பார்ப்பதற்கு மேலாக, எப்பொழுது நம்முடைய தேவையை, நம்முடைய பிரச்சனையை பெரிதாய் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் வீண் பயங்கள், வீண் அச்சங்கள் எல்லாம் வந்து விசுவாசத்திலேயே தளர்ச்சி வந்து ஆண்டவர் இருக்கிறாரா என்ற கேள்வி கூட கேட்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் இங்கு பேதுருவிடத்திலிருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்வோம். அலையிலே நடந்து வந்தவர் தாழவில்லை. இயேசுவின் குரலை கேட்டு அந்த வார்த்தையிலே நடந்து வந்தார் அவர். எப்பொழுது புயலை பெரிதாய் பார்த்தாரோ இயேசுவை விட, அப்பொழுது பயந்தார் தாண்டார் என்று பார்க்கிறோம். ஆகவே இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு வீண் பயங்கள் வராது, நம்முடைய உள்ளத்திலே தைரியம், விசுவாசம், உற்சாகம் வரும். ஆனால் இயேசுவை பெரிதாக பார்ப்பதற்கு மேலாக நாம் சந்திக்கின்ற பிரச்சனையை பெரிதாய் பார்த்தோம் என்றால், அந்த பிரச்சனை எனக்கு என்ன என்ன செய்ய போகிறதோ என்று தெரியாத பயங்களும் அச்சங்களும், ஏன் விசுவாச தளர்ச்சி கூட வந்துவிடலாம். ஆகவே நமது வாழ்க்கையிலே இயேசுவை பெரிதாக பார்க்க வேண்டும். அதுதான் மிக மிக அவசியம். அதுக்காகத்தான் இந்த ஆராதனை, அதுக்காகத்தான் இந்த கூட்டம். இந்த கூட்டங்களிலே வந்து பங்கேற்றுக் கொள்ளும் பொழுது இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிகிறோம். அதை அறிய அறிய அவரையே நாம் பெரியவராக பார்க்க ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. சென்ற முறை நாம் இயேசுவை பெரிதாக பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்ன தடைகள் வந்து அவரை பெரிதாக பார்க்க முடியாமல் செய்கிறது என்பதை பற்றி நாம் தியானித்தோம். அதுக்கு தியானத்துக்கு உதவியாக 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை இதோடு இணைத்து நாங்கள் தியானித்து வருகிறோம். என்றால் தாவீதும் கோலியாத்தும் சண்டை பிடித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது ஒரு சிறிய பையன், கோலியாத் ஒரு பெரிய ஆள். அதிலே தாவீது வெற்றி கொண்டாரா? தாவீது வெற்றி கொண்டார். அதுபோல நாமும் நமது வாழ்க்கையிலே இயேசுவை எப்பொழுது பெரிதாய் பார்க்கிறோமோ அப்பொழுது எப்படி வெற்றி கொள்கிறோம் என்பதை தியானிப்பதற்காக இந்த பகுதியை நான் எடுத்து தியானித்து வருகிறோம். 1 சாமுவேல் 17 இருந்து சில பகுதிகளை தியானிக்கிறோம். அதிலே முதலாவதாக, இதை ஏற்கனவே தியானித்ததுனாலே நான் இதிலே அதிகமாய் நிற்க முடியாது, சுருக்கமாய் போய்விடுவேன். முதலாவதாக, மக்களின் வார்த்தைகளை பெரிதாக பார்க்கிறீர்களா அல்லது இயேசுவை பெரிதாக பார்க்கிறீர்களா என்ற தலைப்பில் நாம் தியானித்தோம். என்றால் நாம் எப்பொழுது மக்களுடைய வார்த்தைகளை பெரிதாக பார்க்கிறோமோ அப்பொழுது இயேசுவை நாம் சிறிதாக பார்க்க ஆரம்பித்து விடுவோம். அதனாலே மக்கள் என்னென்ன சொல்லுகிறார்கள் என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு மேலாக இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை தான் நாம் பெரிதாக பார்க்க வேண்டும். அதுதான் நமது வாழ்க்கையிலே வெற்றியை கொடுக்கிறது. அதுக்கு உதாரணமாக 1 சாமுவேல் 17:31-33 உள்ள வசனங்கள், பழைய ஏற்பாட்டிலே 439 தாவீது கூறிய வார்த்தைகளை கேட்டவர்கள் இவற்றை சவுலிடம் தெரிவித்தார். அப்பொழுது சவுல் அவரை வரவழைத்தார். அதாவது கோலியாத் வந்து இஸ்ரேல் மக்களை பயமுறுத்தி கொண்டு நிற்கிறார். என்னோடு யாராவது ஏலம் என்றால் சண்டைக்கு வாருங்கள், சண்டை பிடிப்போம். நான் உங்களை வென்றால் நீங்கள் எனக்கு அடிமைகள், நீங்கள் என்னை வென்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எல்லாரும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தாவீது அந்த இடத்துக்கு தற்செயலாக வந்தவர், சகோதரங்களை பார்க்க வந்தவர், எங்கள் கடவுளை இவர் நிந்திப்பதா? இல்லை, நான் இவரோடு போராடி வெற்றி பெறுவேன் என்று சொன்னார். அதை சவுல் தான் அன்றைக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவாக இருந்தார், அவருக்கு இது தெரிவிக்கப்பட்டது. சரி, அப்ப சவுலிடத்திலே தாவீது கொண்டு போகப்படுகிறார். தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம் அடியானாகிய நானே அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். இதுதான் நான் வந்து வளமையாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒன்று. வீட்டில எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், நண்பர்களோட எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், இன்றைக்கு என்ன வழிபாடு தெரியுமா, இப்படி எல்லாம் இப்படி பாட்டு இருந்தது தெரியுமா, இப்படி சேதி இருந்தது தெரியுமா, இப்படி எல்லாம் கதைப்போம். ஆனால் திடீரென நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தவுடனே அவர்கள் நம்மை பார்த்து சில காரியங்களை சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது நாம் திண்டாடியே போய்விடுவோம். அதுபோலதான் தாவீதுக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள் சவுல். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போரிட உன்னால் முடியாது, நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இளம் வயது முதல் போரிலே பயிற்சி பெற்றவர் என்று சவுல் சொல்லுகிறார். அப்ப சவுல் அந்த பெலிஸ்தியனாகிய அந்த கோலியாத்தை பெரிதாய் பார்த்து, ஐயோ அவனோடு சண்டைப்பட உன்னாலே முடியாது, நீ சண்டை போட்டால் தோற்று போய் விடுவாய் என்றால், அவன் இளம் வயதிலிருந்து பயிற்சி பெற்றவன், உனக்கு என்ன பயிற்சி இருக்கு? சண்டை பயிற்சி, நீ ஆடு மேய்த்தவன் தானே, உனக்கு என்ன பயிற்சி இருக்கிறது என்ற எண்ணத்தோடு சவுல் கதைக்கிறார். தாவீது சொல்கிறார், இல்லை நான் போராடி வெற்றி பெறுவேன். சவுல் சொல்கிறார், இல்லை உன்னால் போராடி வெற்றி பெற முடியாது, ஏனென்றால் அவன் பெரியவன், அவன் சின்ன வயதிலிருந்தே பயிற்சி பெற்றவன், அவனோடு போய் எப்படி நீ வெற்றி கொள்ள முடியும்? இது போலதான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் இங்கு வந்த ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் வல்லவர், நல்லவர் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனால் நமது வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே சில பிரச்சனை வரும் பொழுது, புயல் வீசும் பொழுது, நம்மோடு இருக்கிறவர்களே நமக்கு என்னாக போகிறதோ, நமக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று சொன்ன உடனே நாமும் அவர்களோடு சேர்ந்து, ஆம் அதுதானே எனக்கு நினைக்கவும் பயமா இருக்கிறதே, என்ன நடக்கப் போகிறதோ தெரியாது, இதை எப்படித்தான் மேற்கொள்ள போகிறோமோ தெரியாது, இந்த பிரச்சனை எப்படித்தான் மறைய போகிறதோ தெரியாது என்று அவர்களோடு சேர்ந்து நாமும் கதைக்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் நாம் தாவீதிடத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். எப்படி அன்றைக்கு பேதுரு இயேசுவை பெரிதாக பார்க்கும் பொழுது அலையிலே நடக்க முடிந்ததோ, அதுபோல மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பெரிதாக பார்க்க கூடாது. ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். உலகம் நம்மை பார்த்து என்னவும் சொல்லலாம், உன்னால உங்கள் குடும்பத்தில் இது நடக்காது, உங்க வாழ்க்கையில் இது நடக்காது, நீ முன்னேறவே முடியாது, உனக்கு வாழ்க்கையே வராது, உன் சந்தோஷமே உனக்கு வராது, உன் குடும்பத்தில் ஒன்றுமே நடக்கவே நடக்காது என்று யாரும் சொல்லிக் கொண்டிருக்கட்டும், அதையெல்லாம் உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் பெரிதாக எடுத்து விடக்கூடாது. இங்கு வந்து நாம் கேட்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தான் நாம் பெரிதாக எடுக்க வேண்டும், அவரைத்தான் நாம் பெரிதாக பார்க்க வேண்டும். அவரை பெரிதாக பார்த்து, அவர் வார்த்தைகளை பெரிதாக பார்த்து நாம் அதிலே நம்பிக்கை வைத்தோம் என்றால், நாம் கடந்து வருகிற பாதையிலே ஆண்டவர் செய்கிற மகா பெரிய காரியங்களை காண முடியும். அல்லேலூயா! கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் காட். இரண்டாவதாக, உலக வழிகளை பெரிதாக பார்க்கிறீர்களா அல்லது இயேசுவை பெரிதாக பார்க்கிறீர்களா என்ற தலைப்பிலே நாம் பார்த்தோம். ஏனென்றால் 1 சாமுவேல் 17 38-39 வசனங்களை பாருங்கள். பின்பு சவுல் தாவீதுக்கு தம் உடைகளை அணிவித்து வெண்கல தலை கவசத்தை அவர் தலைமேல் வைத்து மார்பு கவசத்தையும் அவருக்கு அணிவித்தார். சவுல் சொன்னார், உன்னால் போராட முடியாது. தாவீது சொன்னார், இல்லை நான் போராடுகிறேன். கீழே எல்லாம் நீங்க வாசித்து பார்க்க வேண்டும், அதெல்லாம் நான் வாசிக்கவில்லை. 1 சாமுவேல் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வாசித்துட்டு வாருங்கள் என்று. சரியோ? அதனாலே தயவு செய்து நேரங்களை எடுத்து இதெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும். சரி, தாவீது இல்லை நான் போராடுவேன், என்னோட ஆண்டவர் இருக்கிறார், நான் சிங்கத்தை வென்றவன், கரடியை வென்றவன், எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார், இவனை நான் வெல்லுவேன் என்றெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் சொன்ன உடனே சவுல் என்ன செய்தாரான் தெரியுமா? அப்படியா? சரி, அப்படின்னா நீ போருக்கு போகும் பொழுது போர் உடைகள் எல்லாம் நீ அணிந்து கொண்டு போ என்று சொல்லி சவுல் தன்னுடைய போராடைகளை தாவீதுக்கு கொடுத்தாராம். தாவீது இதெல்லாம் அணிந்து பார்த்தார், அவரால் நடக்கவே முடியவில்லை. ஏன்னா இவருக்கு அந்த பயிற்சியே இல்லை தானே, மற்றது சின்னாள் இவர். அப்ப உடனே எல்லாவற்றையும் கலட்டி வைத்துவிட்டு அவர் என்ன செய்தாராம்? சவுலோடு போராடுவதற்கு போனார். எல்லாவற்றையும் கலட்டி வைத்துவிட்டு போனார். அப்ப அவருடைய நம்பிக்கை முழுவதும் கடவுள் மேல் இருந்தது. அந்த ஆடையிலே வரவில்லை இன்னும். முதலிலே உன்னால் போராட முடியாது என்ற ஒரு தடை வந்தது. அப்ப அந்த கோலியாத்தை பெரிதாக காட்டப்பட்டது. இல்லை, என் ஆண்டவர் பெரியவர் என்று தாவீது தனக்குள் எண்ணிக்கொண்டார். இப்பொழுது அந்த போராடைகளை அணிவித்து இந்த போராடைகளை பெரிதாக பார், இது இல்லை என்றால் நீ தோற்று போய் விடுவாய் என்று போராடைகள் அவருக்கு பெரிதாக காட்டப்பட்டது. அதை போட்டு பார்த்தார் அவர், அவரால் நடக்க முடியவில்லை. உடனே கலட்டி வைத்து விட்டார். இல்லை, என் ஆண்டவர் தான் பெரியவர், என் ஆண்டவர் நாமத்தில் நான் வெற்றி கொள்ளுவேன், ஆகவே இந்த போராடையை விட என்னோடு இருக்கிற ஆண்டவர் தான் பெரியவர் என்று அவர் நினைத்தார். அதனால்தான் அவர் வெற்றி கொண்டார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, நாம் சில நேரத்தில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம், இங்கெல்லாம் வந்து ஜெபிப்போம், வெளியிலே போனோட சிலர் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? கடவுள் 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 என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருக்காதே, கடவுள் வந்து என்ன செய்ய போறார், அவரை பார், இவரை பார், அப்படி நீ செய், இப்படி நீ செய், அங்கு போ, இங்கு போ, அப்படியெல்லாம் கதை, இப்படியெல்லாம் கதை, இப்படி ஏன் குறுக்கு வழியால நீ போகக்கூடாது, ஏன் நீ அதை செய்யக்கூடாது, ஏன் நீ இதை செய்யக்கூடாது, கனடால இருந்துமா நீ என்ன செய்யாமல் இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லி உலக வழிகளெல்லாம் நமக்கு கொண்டு வந்து காட்டுவார்கள். அல்லது நம்முடைய சில குலப்பழக்கங்களை சில பாரம்பரிய பழக்கங்களை எல்லாம் கொண்டு வந்து காட்டி கடவுள் வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடி, உங்கள் விசுவாசத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடி, உங்க அப்பா அப்படித்தான் செய்தார், அம்மா அப்படித்தான் செய்தார், பெரியப்பா அப்படித்தான் செய்தார், மாமா அப்படித்தான் செய்தார், உன்னோட வேலை செய்கிறவர் அப்படித்தான் செய்தார், மச்சான் இப்படித்தான் செய்தார் என்றெல்லாம் சொல்லி கடவுளுக்கு மாறான பல வழிகளை உங்களுக்கு காட்டப்படும். அவைகளெல்லாம் நம்பி அவைகளாலே நான் என் வாழ்க்கையை முன்னேற்றட்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அதில் நாம் வெற்றி அடைய முடியாது. ஏனென்றால் தாவீது அந்த ஆடை அணிந்து போய் வெற்றி கொள்ளவில்லை, கடவுள் நாமத்தை நம்பித்தான் வெற்றி கொண்டார். அல்லேலூயா. பேதுரு கூட எப்பொழுது கடவுள் வார்த்தையை நம்பி நடக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது அவரால் நடக்க முடிந்தது. எப்பொழுது புயலை பெரிதாக பார்த்தாரோ அப்பொழுது அவர் தாண்டு போனார். அதுபோல நம்மிடத்தில் இருக்கிற பணத்தை, நம்மிடத்தில் இருக்கிற படிப்பை, நம்மிடத்தில் இருக்கிற பொருளை, நம்மிடத்தில் இருக்கிற அந்தஸ்தை, நம்மை சுற்றி இருக்கிற உறவுகளை, நம்மை சுற்றி இருக்கிற நண்பர்களை, இவைகளெல்லாம் நாம் பெரிதாக பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் வெற்றி அடைய மாட்டோம், தோற்று போய் விடுவோம். நாம் வெற்றி அடைய வேண்டும், அதான் கடவுளுடைய விருப்பம். நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நாம் இப்பொழுது பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், கடவுளைத்தான் நாங்கள் மேன்மையாய் பார்க்க வேண்டும். சில நேரத்திலே சொல்லுவார்கள், கவலையா இருக்குதா அப்படி என்றால் இதை குடித்து பார், நீ கவலையா இருக்குதா அல்லது நீ இங்கே போய் பார், அதை பார், இதை பார், அப்போ உனக்கு அமைதி உண்டாகும் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? எப்படி சவுல் தாவீதுக்கு ஆடை அணிவித்து காட்டினார், இதை போட்டுக்கொண்டு போ அப்பொழுது நீ வெற்றி அடையலாம் என்று சொன்னாரோ, அதுபோல இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இறை வார்த்தையை கற்றுத்தந்தாலும் வெளியிலே நாம் போகும் பொழுது இன்னொருவர்கள் வந்து இல்லை நீ இப்படி செய்து பார், இதையெல்லாம் பருகிப்பார், இப்படியெல்லாம் செய்து பார், அப்போ உனக்கு அமைதி உண்டாகும், அப்பொழுது உனக்கு விடுதலை உண்டாகும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உடனடியாக அவைகளெல்லாம் நாம் கழட்டி போட வேண்டியவர்கள். இது இல்லை, இதெல்லாம் நமக்கு வேண்டாம், கடவுள் தான் எனக்கு வேண்டும், அவருடைய வார்த்தை தான் பெரிது. நாம் எப்பொழுது கடவுளை பெரிதாக பார்க்கிறோமோ அப்பொழுது நாம் வெற்றி அடைகிறோம். மூன்றாவதாக, நம்முடைய பிரச்சனைகளை பெரிதாக பார்க்கிறோமா அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை பெரிதாக பார்க்கிறோமா என்று ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அதனுடைய சுருக்கம் 1 சாமுவேல் 17:40. தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார், நீரோடையில் இருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து இடையனுக்குரிய தம் கையில் போட்டுக்கொண்டார், தம் கவனை கையில் பிடித்துக் கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். அப்ப தாவீது என்ன செய்தாராம் பாருங்கள், இல்லை இந்த ஆடையெல்லாம் வேணாம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் போராடப் போகிறேன் என்று சொல்லி போய் ஆற்றங்கரையிலே என்ன செய்தாராம், 5 கூழாங்கற்களை, வழுவழுப்பான கற்களை அவர் என்ன எப்படி எடுத்தாராம், அவர் தெரிந்தெடுத்தார். சும்மா போன கிடக்கிற கல்லெல்லாம் தூக்கிக்கொண்டு அவர் போகவில்லை, கிடக்கிற கல்லெல்லாம் தூக்கிட்டு போனா இவருக்கு தான் வெட்டு விழுந்திருக்கும். தெரிந்தெடுத்தார். இந்த தெரிந்தெடுப்பு மிக அவசியம். எந்த கல்லாலே அவரை அடிக்க வேண்டும் என்று தாவீது தெரிந்தெடுத்துக் கொண்டார். அதனாலே நாம் சென்ற முறை பார்த்தோம், இந்த கோலியாத்துக்கு முன்னாலே தாவீது நிற்கும் பொழுது ஏற்கனவே அவர் சிறியவர், அவரிடத்தில் இருக்கிற 5 கற்களும் எந்த அளவா இருக்கிறது, சும்மா பையில் இருக்குது அந்த 5 கல். கோலியாத்தை பார்த்தால் ஒரு பெரிய மனிதனாய் நிற்கிறார், பெரிய போர் ஆயுதங்களோடு நிற்கிறார். இப்ப தாவீது இந்த கல்லை பெரிதாக பார்க்கிறாரா அல்லது போர் ஆயுதங்களோடு பெரிய மனிதனை போல் ராட்சதனை போல நிற்கிற கோலியாத்தை பெரிதாக பார்த்தாரா? அந்த கல்லை அவர் பெரிதாக பார்த்தார். இந்த கல்லை கொன்று என் ஆண்டவர் அவனை வீழ்த்துவார். இது ஒரு சின்ன கல், சாதாரண கல், யாரும் பார்த்தால் ஐயோ இந்த கல்லை கொண்டு போய் நீ அவரோடு போராடப் போகிறியான்னு தான் சொல்லியிருப்பார்கள். நல்ல காலம் தாவீது அங்க இருந்தவர்களெல்லாம் சொல்லவில்லை, பார் நான் கல்ல கொண்டு போகிறேன், பறிச்சுட்டு விட்டுருப்பார்கள் அவர்கள். உனக்கு என்ன விசரா, உனக்கு பைத்தியமா, அவன் வாளோடு ஈட்டியோடு பெரிய கேடயத்தோடு அந்த ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு நிற்கும் பொழுது இந்த கல் உனக்கு என்ன செய்ய போகிறதுன்னு பறித்து விட்டுருப்பார்கள். இல்லை, தாவீதினுடைய பார்வையிலே இந்த சிறிய கல்லை கொண்டு ஆண்டவர் அவனை என் கால்களுக்கிலே கொண்டு வருவார் என்று தாவீது நம்பினார். அல்லேலூயா. அந்த கல் எதை காட்டுகிறது என்று நாம் தியானித்தோம். அந்த கல் தான் கடவுளுடைய வார்த்தை. அதாவது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்பொழுது அல்லது தேவைகள் வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் நாம் தெரிந்தெடுக்க வேண்டிய கல், தெரிந்தெடுக்க வேண்டிய வார்த்தைகள் இங்கேதான் அடங்கி இருக்கிறது. இதை நாம் தெரிந்தெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா பைபிளை திறந்து படிக்கிறதும் மூடுறதுமா இல்ல, தெரிந்தெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த பிரச்சனைக்கு எந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு விசுவாசிக்கு தெரிய வேண்டும். அது இந்த புதுவாழ் குடும்பத்தில் எத்தனை வருஷம் எல்லாம் நாம் வருகிறோம். இங்கு வருகிற உங்களுக்கு பரிசுத்தாவினர் உண்டே சொல்லுகிறார். உங்க வீட்டில் பிரச்சனை வரும் பொழுது, உங்க குடும்பத்தில் ஒரு தேவை வரும் பொழுது, சும்மா என்னென்னவோ சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அந்த பிரச்சனைக்கு எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்கிற அறிவு உங்களுக்கு கட்டாயமா இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். உங்களை மற்றவர்கள் பார்த்து ஏளனமாய் பார்க்கக்கூடிய, கேள்வி கேட்கக்கூடிய சூழல் வந்து விடலாம். ஆகவே சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு வெற்றி கொடுக்கும். அல்லேலூயா. இயேசுக்கு மூன்று சோதனை வந்தது அல்லவா? மூன்று சோதனை வரும் பொழுது இயேசு எப்படி வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தார்? கல்லை அப்பமாக்கும் என்று பிசாசு சொல்லும் பொழுது இயேசு சொன்னாரா? என்னத்தையும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தாரா இயேசு? இல்லை, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுள் வார்த்தையினால் உயிர் வாழ்வான். பார்த்தீர்களா? எந்த வார்த்தையினாலே சாத்தானை அவர் அடிக்க வேண்டுமோ வெல்ல வேண்டுமோ அந்த வார்த்தை அவர் தேர்ந்தெடுத்தார். மலையிலிருந்து மேலிருந்து கீழே குதியும் தூதர்களுமே காத்துக் கொள்வார்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? கடவுளை நீ சோதிக்காமல் இருப்பாயாக. பார்த்தீர்களா? என்னை விழுந்து வணங்கும் இவர்கள் எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று சாத்தான் சொன்ன பொழுது இயேசு என்ன சொன்னார்? கடவுளை தவிர வேறு யாரை நீ ஆராதனை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பாலே போ சாத்தானே, அதுக்கு மேல் அவனால் நிக்க முடிந்ததா? இல்லை. அதுபோல நாமும் இந்த கூட்டங்களில் வருகிறோம் என்றால் அனுதினமும் இந்த இறை வார்த்தையை படித்து படித்து நம்முடைய வீட்டிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது பைபிளை திறந்து இந்த பிரச்சனைக்கு இந்த வேதாகமத்தில் எங்கெங்கு வார்த்தைகள் இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தைகளை எழுதி வைத்து அல்லது கீறி வைத்து அந்த வார்த்தைகளை வைத்து நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை அன்பானவர்களே, கோலியாத்தை போல பெரிதாக நிற்கிற பெரிய பிரச்சனைகளை கூட வீழ்த்தி விட வல்லதா இருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்றைக்கு இயேசு சரியான வார்த்தையை சொல்லி சாத்தானை வென்றது போல நாமும் சரியான வார்த்தைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தைகளையே நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது, அது வெட்கக்கேடு. ஏனென்றால் இது கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையால் தான் நமக்கு வெற்றியே தவிர வேறு ஒன்றாலும் நமக்கு வெற்றி அல்ல. இந்த வார்த்தையை வெற்றி கொள்ள எந்த சக்தியும் இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் இந்த வார்த்தை உலகம் அழிந்து போனாலும் இது அழியாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது வெறும் வார்த்தை அல்ல, இது கடவுள். இந்த வார்த்தையிலே இறைவன் பிரசன்னமா இருக்கிறார். அவர் மனு உருவாய் வந்து பேசிய வார்த்தை இது. அதான் வாழ்வு தரும் வார்த்தை என்று சொல்லுகிறோம். அதை நாம் விசுவாசித்து அதற்குரிய வார்த்தைகளை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய். நீங்க போகும் இடத்துல பிரச்சனை இருக்குதா? வீட்டில இருந்தே வெளிக்கிடும் பொழுது உங்க உள்ளத்துல மகாபெரிய வேதனை பாரம் இருக்கிறதா? வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், நீ போவையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் நிறைவார்த்தை சொல்லுகிறது அல்லவா? அப்ப நாம் உடனே அதை வைத்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, போகையிலும் வருகையிலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லியிருக்கிற அல்லவா? ஆகவே நான் போகிற இடத்திலேயே நான் நிம்மதியாய் சமாதானமாய் சந்தோஷமாய் கடமை புரியும்படியாக ஆண்டவர் எனக்காக சூழ்நிலைகளை மாற்றுவீராக. நான் என் வீட்டுக்கு மீண்டும் வரும் பொழுது என் வீட்டு காரியங்களை எனக்கு வேதனை தராதபடி, என் வீட்டிலே தெய்வீக சமாதானம் இருக்கும்படி ஆண்டவரே என் வீட்டு சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீராக. ஏனென்றால் நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று வேதம் திருமறை சொல்லுகிறது அல்லவா? நீ கையிட்டு செய்யும் வேலையை நான் ஆசீர்வதிப்பேன். இப்படி எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. அந்த சரியான வார்த்தைகளை நாம் எடுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறதா? உன் சந்ததியையும் உன் சந்தானத்தை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? கடவுள் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆசீர்வதிப்பார். நாம் சரியான வார்த்தைகளை எடுக்க வேண்டும். சும்மா ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதிக்கிறது தானே கடவுளுடைய விருப்பமா இருக்கிறது. நாம் சரியான வார்த்தையை எடுத்து பாவிக்கும் பொழுது பயன்படுத்தும் பொழுது சாத்தான் தோற்று போகிறான். உன் வாயில் இருக்கிற என் வார்த்தைகளையும் உன் மேல் இருக்கிற பரிசுத்தாவியின் வல்லமையையும் உன் பிள்ளைகள் மேலும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் வைப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய வாயிலே இறை வார்த்தை வர வேண்டும் என்றால் முதல்ல யார் வாயிலே இறை வார்த்தை வர வேண்டும்? பெற்றோராகிய நம் வாயிலே இறை வார்த்தை வர வேண்டும். ஏனால் கடவுள் சொல்லியிருக்கிறார், உன் வாயில் இருக்கிற என் வார்த்தைகளையும் உன் மேல் இருக்கிற என் பரிசுத்தாவியின் வல்லமையையும் உன் பிள்ளைகள் மேலும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் வைப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எங்க வாயிலேயே வெறும் கூடாத வார்த்தைகளும் பொறாமை வார்த்தைகளும் சண்டை பிடிக்கிற வார்த்தைகளும் தேவையில்லாத வார்த்தைகளுமே நாம் பேசிக் கொண்டிருப்போம் என்றால் இதுதானே நம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்க போகிறது. அதனாலே நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்றால் பெற்றோராகிய நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை, இந்த வார்த்தைகளை நாம் பேச ஆரம்பிக்க வேண்டும், இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும், பரிசுத்தாவியின் வல்லமையினாலே நிரம்ப ஆரம்பிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்க்காது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடுவோம். எழுந்து நின்று வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்ற பாடலை பாடி ஆண்டவரை போற்றுவோம்.
வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறா நல்ல தேவனே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறா நல்ல தேவனே. இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், அதிசயங்கள் செய்பவர் ஜீவனுள்ளவர், அற்புதங்கள் செய்பவர் வல்லமையுள்ளவர், அதிசயங்கள் செய்பவர் ஜீவனுள்ளவர், அற்புதங்கள் செய்பவர் வல்லமையுள்ளவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர், என்னில் இருப்பவர் என் இயேசு பெரியவர், எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர், என்னில் இருப்பவர் என் இயேசு பெரியவர். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், மரணத்தை ஜெயித்தவர் ஜீவனுள்ளவர், சாத்தானை ஜெயித்தவர் வல்லமையுள்ளவர், மரணத்தை ஜெயித்தவர் ஜீவனுள்ளவர், சாத்தானை ஜெயித்தவர் வல்லமையுள்ளவர், யுத்தத்தில் ஜெயத்தை எனக்கு தந்தவர், என்னில் இருப்பவர் என் இயேசு பெரியவர், யுத்தத்தில் ஜெயத்தை எனக்கு தந்தவர், என்னில் இருப்பவர் என் இயேசு பெரியவர். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர்.
நம்ம அமைதியாக உட்காரும். ஆகவே தாவீது தன் கரங்களிலே இருந்த கல்லை பெரிதாக பார்த்தார். இந்த கல்லை கொண்டு என் ஆண்டவர் எனக்கு வெற்றி கொடுப்பார் என்று. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய வெற்றி இந்த வேதாகமத்தில் உள்ள வார்த்தைகளினால் தான் உண்டாகும். அந்த வார்த்தைகளையே நாம் தியானிப்போம். இந்த மிசிசாகாவிலே ஒவ்வொரு முதல் சனிக்கிழமைகளிலும் குடும்பங்களுக்கான கூட்டம், ஜபக்கூட்டம் நடைபெறும். அதிலே தொடர்ச்சியாக ரெண்டு வாரங்கள் என்ன தியானித்தோம் பாருங்கள். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த இறை வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், ஞாபகப்படுத்துகிறார் என்று யோவான் நற்செய்தியின் உள்ளே சொல்லப்படுகிறது. ஆகவே ஏன் பரிசுத்த ஆவியானவர் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார், அதை ஞாபகப்படுத்துகிறார், ஏன் பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார், அல்லது ஏன் தந்தை பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார் என்பதை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். ஏனென்றால் இந்த இறை வார்த்தையால் தான் நமக்கு வெற்றி உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கடவுள் என்ன வேலையை கொடுத்திருக்கிறார் என்றால், நாம் எல்லோரும் வெற்றி பெற்று விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்றால் இந்த இறை வார்த்தையை நாம் அறிய வேண்டும், இந்த இறை வார்த்தைக்குள்ளே நாம் வர வேண்டும், அதில் எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த வேலையை கொடுக்கப்பட்டிருப்பதனாலே தூய ஆவியானவர் எப்பொழுதும் பாருங்கள் எங்களை இறை வார்த்தைக்குள்ளே தான் வழி நடத்துவார். ஏனென்றால் இந்த வார்த்தையாலே தான் விடுதலை உண்டு என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால தான் பாருங்கள் இந்த கூட்டங்களில் வருகிற மக்களுக்கு இறை வார்த்தையிலே தான் தாகம் உண்டாகிறது. பரிசுத்த ஆவியால் யார் நிரப்பப்படுகிறார்களோ, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ளே யார் நடத்தப்படுகிறார்களோ அவர்களிடத்திலே போய் பாருங்கள். அவர்கள் இந்த வார்த்தையை தான் கையில வைத்திருப்பார்கள், தங்கள் உள்ளத்தில் வைத்திருப்பார்கள், இறை வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு செயல். அது தூய ஆவியானவரை பற்றி அதுதான் திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இன்றைக்கு அடுத்த தியானத்திலே பாருங்கள், உங்களை எதிர்த்து நிற்கும் பிரச்சனையை பெரிதாக பார்க்கிறீர்களா அல்லது உங்கள் செபத்தை பெரிதாக பார்க்கிறீர்களா என்ற தலைப்பிலே பார்க்க போகிறோம். இன்றைக்கு இறைவார்த்தையை பெரிதாக பார்க்க வேண்டும், இரண்டாவது செபம். இது கொஞ்சம் பிராக்டிக்கலான ஒன்று, நாம் எல்லாரும் கவனம் செலுத்த வேண்டிய ஒன்று. சொல்லப்படுகிற பகுதியை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 17:40 எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 17:40. தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார், நீரோடையிலிருந்து வலுவழுப்பான 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து இடையனுக்குரிய தம் கையில் போட்டுக்கொண்டார், தம் கவனை கையில் பிடித்துக் கொண்டு பெலிஸ்தீனை நோக்கி என்ன செய்தாராம், பெலிஸ்தீனை நோக்கி சென்றார். இது முக்கியமான ஒரு பகுதி. இது தாவீதை முதல் போகாதே என்று சொன்னார்கள், பிறகு ஆடையை கொடுத்தார்கள், எல்லாத்தையும் தாண்டி தாவீது கூழாங்கற்களையும் எடுத்துக்கொண்டு, ஐயோ கடவுளே கடவுளே, நான் அங்கு போகாமலே அந்த பெலிஸ்தீனை எப்படியாவது முடித்துவிடும், அவனை வீழ்த்திவிடும், நான் இங்கிருந்து எறிகிறேன், அந்த கல் எப்படியாவது அவனுடைய நெற்றியிலவே படட்டும் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. எதிர்த்து போகிறார், எதிர்த்து நின்றார். வேதாகமா தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. தூய பவுல் சொல்லுகிறார், பொல்லாத நாட்கள் வரும், சாத்தானை எதிர்த்து நில்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். போராட்டங்களை எதிர்த்து நில்லுங்கள், வெற்றி பெறுவீர்கள். நாம் எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள், எதிர்த்து நிற்க வேண்டும் என்று திருமறை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு எதிர்த்து நின்றாரா? இயேசு எதிர்த்து நின்றார். எங்கெங்கெல்லாம் எதிர்த்து நிற்க வேண்டுமோ அங்கெல்லாம் எதிர்த்து நின்றார் அவர். சாத்தானை எதிர்த்து நிற்க வேண்டுமா? எதிர்த்து நின்றார். அநீதியை எதிர்த்து நிற்க வேண்டுமா? எதிர்த்து நின்றார். எந்த இடத்திலே வாயை மூட வேண்டுமோ அந்த இடத்திலே வாயை மூடினார். ஏன்? அது பிதாவினுடைய சித்தம். எல்லாவற்றுக்கும் ஒரு வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை, மூடிக்கொண்டிருக்க முடியாது. அதுபோல இந்த இடத்திலே பாருங்கள் அன்பானவர்களே, தாவீது என்ன செய்தாராம், அதை எடுத்துக்கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி போனார் அவர். எங்கு பிரச்சனை வருகிறதோ, எங்கிருந்து பிரச்சனை வருகிறதோ அந்த பிரச்சனையை தேடி போகிறார் அவர். அதை கண்டு பயந்து ஓடவில்லை. ஏனென்றால் அதை வெற்றி கொள்ள வேண்டும். நாம் அதை வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் எங்கிருந்து பிரச்சனை வருகிறதோ, யாரால் பிரச்சனை வருகிறதோ, எந்த கோணத்திலிருந்து வருகிறதோ, அதை தேடிதான் நாம் ஆண்டவருடைய நாமத்திலே போக முடியும். போனால் தான் நாம் வெற்றி கொள்ள முடியும். அதுபோல பாருங்கள், தாவீது கோலியாத்தை நோக்கி போனார். இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், ஜெப வாழ்க்கையை காட்டுகிறது. ஜெப வாழ்க்கை இல்லாமல் நாம் எதையுமே எதிர்த்து வெற்றி பெற முடியாது. நாம் எதையுமே ஜெபத்தோடு தான் எதிர்கொண்டு போக வேண்டுமே தவிர, எங்களுடைய பலத்தை நம்பி நாம் போனோம் என்றால் அங்கு நாம் தோற்று போய்விடுவோம். எங்கள் பலத்தை நம்பி ஒருபோதும் பிரச்சனைகளை சந்திக்க போகக்கூடாது. நம் வாழ்க்கையிலே கூட, நம்முடைய குடும்பத்திலே கூட ஏதோ தேவைகள் இருக்கிறதா, இதை எப்படி சரிப்படுத்தலாம் என்று எமது பலத்தை நாம் நம்பக்கூடாது. எமது பலத்தை பயன்படுத்துவதற்கு மேலாக, அவைகள் எல்லாவற்றுக்கும் முதலாக, ஆண்டவருடைய பாதத்திலிருந்து நாம் ஜெபம் பண்ணி, ஜெபத்தோடு கூட நாம் அதை சந்திக்க போக வேண்டுமே தவிர, ஜெபம் பண்ணாதவர்களாக நாம் ஒருபோதும் போகக்கூடாது. ஏனென்றால் ஜெபம் தான் நமக்கு வெற்றி கொடுக்கும். ஜெபிக்கிறவர்களை கண்டு சாத்தான் ஓடுவானாம், ஜெபிக்காதவர்களை நோக்கி சாத்தான் எதிர்த்து நிற்கிறானாம். அதுதான் ஆண்டவர் வந்து ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் ஆண்டவரிடத்திலிருந்து ஜெபம். அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பிதாவே என்று கற்றுக் கொடுத்தார். அது ஒரு புதிய ஜெபம் அவர்களுக்கு. அதுவரைக்கும் அப்படி அவர்கள் ஜெபம் பண்ண தெரியாதவர்களுக்கு, ஜெபம் பண்ணவில்லை அவர்கள். ஆபிரகாமின் கடவுளே, மோசேயின் கடவுளே என்றுதான் ஜெபம் பண்ணுவார்கள். இப்ப அவர்களுக்கு புதிய ஜெபம் கற்றுக் கொடுத்தது, கற்றுக் கொடுக்கப்பட்டது. பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பிதாவே என்று, பிதாவை நோக்கி கூப்பிடு நீ என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டது அவர்களுக்கு. நாமும் அந்த சபத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்க கூடாது, அதைக்கு மேலாக அந்த சபத்தை கண்டு அதிலே நாம் பயிற்றுவிக்கப்பட்டு, எங்கள் ஆண்டவரே, எங்கள் இயேசுவே, பரலோக தெய்வமே என்று சொல்லி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ளாமல் போனால் நம்முடைய பிரச்சனைகள் இருந்து நம்முடைய கட்டுக்களில் இருந்து வெளியே வர முடியாது. அதனாலதான் ஆண்டவரே சொல்லியிருக்கார், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்திருக்கிறார், அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். நாம் உடனடியாக சொல்லிவிடுவோம், கனடாவில் எங்கே இருக்கு ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் என்று. அன்பானவர்களே, நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், வாழ்வடைய வேண்டும் என்றால், உயர்வடைய வேண்டும் என்றால், வேலைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோமோ, மற்ற கடமைகளுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோமோ, அல்லது போன்ல இருந்து கதைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோமோ, எல்லாவற்றுக்கும் மேலாக ஜபத்துக்கு நீங்கள் நேரம் கொடுத்து பாருங்கள். ஜபம் தான் நமக்கு வெற்றி கொடுக்கும். இந்த ஜபம் என்று வரும் பொழுது சும்மா என்னவோ ஜபம் பண்ணக்கூடாது. ஜபம் என்று சொன்னாலே நாம் வந்து தூய ஆவியின் வல்லமையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சரியாக அந்த பிரச்சனை, அந்த தேவையை நினைத்து அதை எதிர்த்து இறை வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஜெபம், அதான் ஆவிக்குரிய ஒரு ஜெபம். ஆவில் உண்மையிலும் மக்கள் என்ன தொழுது கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா. ஜெபம் என்றாலே வல்லமை உள்ள ஜெபம் எது என்று கேட்டால், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு, தூய ஆவியானுடைய துணையோடு என்றால், அவர்தான் பிதாவுக்கு ஏற்ற விதமாக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும் எப்படி நம்ம எதிர்கொண்டு வருகிற சூழ்நிலைகளை எதிர்த்து வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி. ஆகவே ஜெபம் பண்ணுகிறவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஜெபமானது பிரச்சனைக்கு சரியான இறை வார்த்தையை தெரிந்தெடுத்ததாகவும், உண்மையாகவே உள்ளத்திலே உணர்ந்து உள்ளத்திலிருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும் என்றால் அது மிக மிக முக்கியமாகும். வேதாகமத்திலே பாருங்கள், திருத்தூதர் பணி அல்லது அப்போஸ்தலர் பணி 16 அதிகாரத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், பவுலும் சீலாவும் சிறையில் என்ன செய்தார்களாம், அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்களாம், நள்ளிரவிலே ஆண்டவரை பாடி துதித்து ஜெபித்தார்களாம். எங்கிருந்து, சிறையில் இருந்து. அப்போஸ்தலர் பணி அல்லது திருத்தூதர் பணி 16 அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லவா. அப்ப உள்ளே இருந்து அவர்கள் ஜெபம் பண்ணினார்களாம். ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடந்தது, அந்த இடமே அதிர்ந்தது, கையில் இருந்த கட்டுகள் எல்லாம் அறுந்து விழுந்ததாம், சிறை கதவே திறக்கப்பட்டதாம். எதனால் இது நடந்தது, அங்குள்ள பெரியவர்களை பார்த்தவர்கள் பேசினார்களா, அங்க வெளியில் இருக்கிற அவர்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாம் கொண்டு வந்து கதைக்கிறதுக்கு முயற்சி செய்தார்களா, இல்லவே இல்லை. அவர்கள் செய்ததெல்லாம் ஜெபம் ஒன்றுதான், நள்ளிரவிலே ஆண்டவரை பாடி துதித்து அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய வல்லமை அங்கே இறங்கி வந்தது, அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. அதுபோல நம்முடைய ஜெபம் என்பது அன்பானவர்களே எப்படிப்பட்ட ஜெபமா இருக்க வேண்டும் என்றால், தடைகளை உடைக்கிற ஜெபமா இருக்க வேண்டும், கட்டுக்களை அறுக்கிற ஜெபமா இருக்க வேண்டும், பிசாசுகளை திறத்துகிற ஜெபமா இருக்க வேண்டும். இது யாரோ ஒருவர் செய்கிறதல்ல, இந்த பிசாசுகளை ஓட்டுறதும் கட்டுக்களை அறுக்கிறதும் தடைகளை உடைக்கிறதும் யாரோ ஒரு ஊழியக்காரன் செய்கிறது மட்டுமல்ல, நாம் எல்லோரும் செய்ய வேண்டியவர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. என்ன இது பிரதர் என்னவோ சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்படி நினைக்க கூடாது. நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் நினைத்தேன், என்னடா இப்படி பெரிய ஊழியக்காரர்கள் இப்படி எல்லாம் ஜெபிக்கிறார்களே, இப்படி எல்லாம் நம்மால் ஜெபிக்க முடியுமா அப்படின்னு நான் கூட நினைத்திருக்கிறேன். அறையே பூட்டி ஆண்டவரே எனக்கும் நீர் ஜெபிக்க கற்றுத்தாரோம் கேட்ட உடனேயே ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பிறக்கும் பொழுதே இப்படியா பிறந்தோம், இல்லை உங்களை விட மோசம், இங்க இருக்கிற நீங்கள் என்னை விட நல்லா செய்கிறீர்கள். எல்லாராலும் ஜெபிக்க முடியும், எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், இது கடவுளுடைய திட்டம், இது கடவுளுடைய சித்தம். அவை நம்முடைய ஜெபம் என்பது அன்பானவர்களே என்னவோ நாம் சொல்வதற்கு மேலாக கட்டுக்களை உடைத்து பிரச்சனைகளை தகர்த்து இருளை அகற்றி சாத்தானை விரட்டி இல்லாமையை நீக்கி நாம் ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அன்றைக்கு எப்படி சிறை கூடத்திலே ஆண்டவருடைய வல்லம் இறங்கினதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது. சரி, பேதுருவுக்காக ஜெபித்த சம்பவம் இருக்கிறது. திருத்தூதர் பணி 12 அதிகாரத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் பணி 12 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே பேதுருவை கொன்று போய் சிறையிலே அடைத்து விட்டார்கள் இயேசுவை பற்றி சொன்னதுக்காக. அப்ப பேதுருவுக்காக ஆர் ஜெபம் பண்ணினார்களாம், திருச்சபை மக்கள் பேதுருவுக்காக ஜெபம் பண்ணினார்களாம். பாருங்கள் அவருடைய ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்திருக்கிறது. அவை ஒரு கூட்டம் மக்கள் இருந்து பேதுருவுக்காக ஜெபிக்கிறார்கள், பேதுரு சிறையில் இருக்கிறார். இவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய தூதன் சிறை கூடத்திலே இறங்கி வந்து பேதுரு நல்ல நெத்திர அவரை தட்டி எழுப்பி கதவெல்லாம் திறந்து விட்டு அந்த பேதுருவை வெளியே கொண்டு வந்து எந்த இடத்துல அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களோ அந்த இடத்துக்கு பேதுரு வந்தாரா வரவில்லையா? அல்லேலூயா. வந்தாரா வரவில்லையா? வந்தாரா அல்லவா? அதை வாசித்து பாருங்கள், வந்தார். இதைத்தான் நாம் வந்து விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதாவது அவர்கள் எதற்காக ஜெபம் பண்ணினார்களோ அந்த தேவை அவர்களை தேடி வந்தது. அவர்கள் அறையில் இருந்து ஜெபிக்கிறார்கள், பேதுரு எங்கேயோ சிறையில் இருக்கிறார். ஆண்டவருடைய தூதன் பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வந்து எந்த அறையில ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ அங்கேயே கொண்டு வந்து சேர்த்தார் அவரை. அவர் வந்து கதவை தட்டிய பொழுது இவர்களால் நம்ப முடியவில்லை, பேதுருவா வந்து நிற்கிறார். ஆம், வந்து நிற்கிறார். இது எதனால் நடந்தது? ஜெபத்தினால் நடந்தது. ஆகவே எப்படி தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டு போனாரோ அதுபோல நாமும் ஜெபத்திலே இறங்கினோம் என்றால், ஜெபத்தோடு நம்முடைய காரியங்களை செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் அங்கே வெற்றி உண்டாகிறது. இன்னொரு முக்கியமான பகுதியை பாருங்கள், திருத்தூதர் பணி 4 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான ஒன்று, நாம் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று இதில் இருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் பணி 4:29 31 வரைக்கும். இது தொடக்க திருச்சபையின் காலம். மக்கள் எல்லாரும் ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி பெரிய ஒரு எழுப்புதல் வந்த காலம் இது. யூதவர்கள் எல்லாம் மனம் மாறி கிறிஸ்தவர்களாய் மாறி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டம் போதிக்கிறது, இன்னொரு கூட்டம் துதிக்கிறது, இன்னொரு கூட்டம் ஜெபிக்கிறது, வீதி வீதியாய் நின்றெல்லாம் போதித்துக் கொண்டு நிற்கிறார்கள். போதிக்கும் பொழுது பார்த்தால் அற்புதங்கள் நடக்கிறது, மக்கள் எல்லாரும் மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த பரிசேயர்கள் வேத வல்லுநர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. என்னடா இது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மக்கள் எல்லாரும் இவர்களால் தொடப்படுகிறார்களே, விடுதலையாக்கப்படுகிறார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த நாட்களில் இருந்த மதவாதிகள் இவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணவும் கூடாது, இந்த இயேசுவை நீங்கள் அறிவிக்கவும் கூடாது. அப்ப அவர்கள் என்ன செய்தார்களாம் பாருங்கள், அவர்களோட போய் நின்று சண்டை பிடிக்கவில்லை. வாசிப்போம் பாருங்கள், 4:29 அவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். இப்போது கூட ஆண்டவரே அவர்கள் அச்சுறுத்துவதை பாரும், உம் அடியார் முழு துணிவுடன் உமது வார்த்தைகளை எடுத்து கூற அருள் தாரும். எதற்காக ஜெபம் பண்ண வேண்டுமோ அதற்காக ஜெபிக்கிறார்களா? என்ன தடை வந்ததோ அதற்காக அவர்கள் ஜெபிக்கிறார்களா? ஜெபிக்கிறார்கள். என்ன தேவை இருக்கிறதோ அதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதை நாம் வாயினாலே உச்சரித்து அதை சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இவர்களுக்கு என்ன தடை வந்தது? வார்த்தைகளை அறிவிக்க கூடாது என்று தடை வந்தது. அப்ப இவர்கள் போயிருந்து பரலோகத்தில் இருக்க, எங்கள் பிதாவே உம்முடைய பரிசுத்த நாமம் போற்றப்படுவதாக, எங்களுடைய அண்டன்றுள்ள உணவை தாரும் என்று மன்றாடி விட்டு போனார்களா இவர்கள்? இல்லை. இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், போயிருந்த ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய வார்த்தை அறிவிக்க முடியாதபடி அச்சுறுத்தல் வந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் இப்பொழுது நாம் ஜெபிக்கிறோம், உம்முடைய வார்த்தையை துணிவோடு நாங்கள் போய் நின்று போதிப்பதற்கு எங்களுக்கு வல்லமை தாரும், அருள் தாரும். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய ஜெபம். இந்த ஜெபத்தை தான் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் இந்த புதுவாழ் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது வெக்கம் அல்ல, இது பரியாசம் அல்ல, யாரும் நினைப்பார்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். இதுதான் நமக்கு வெற்றி. ஜெபம் பண்ணும்பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள், 30 உமது தூய ஊழியர் இயேசுவின் பெயரால் உமது கையை நீட்டி நோயிட்டோருக்கு நலமளியும், அடையாளங்களும் அரும் செயல்களும் நடைபெற செய்யும். பார்த்தீர்களா? நடக்கக்கூடாது என்று தடுக்கிறார்கள் இவர்கள், இல்லை நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். இவ்வாறு மன்றாடியவுடன் அவர்கள் கூடியிருந்த இடம் அதிர்ந்தது. அதிர்கிற ஒரு ஜெபம், அல்லேலூயா. அதிர்கிற ஜெபம் இருக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் எல்லாம் வந்து ஆராதனை செய்யும் பொழுது தான் சொல்லுவோம், எல்லாரும் ஆண்டவரை போற்றுவோம் என்று அதிரவோனும் இந்த இடம். அப்படி ஒரு ஜெபம் தான் நம்மை உயர்த்தும். நம்முடைய வீட்டில் ஜெபம் பண்ணும் பொழுது பக்கத்து அறையில் இருக்கிறவர்களுக்கு கூட கேட்க வேண்டும், நாம் என்ன ஜெபிக்கிறோம் என்று. அங்கு அவர்கள் போடுகிற டிவி சத்தத்தை விட, ரேடியோ சத்தத்தை விட, நாம் இங்கிருந்து உச்சரிக்கிற ஆண்டவருடைய பெயர் இன்னும் அதிகமாய் கேட்க வேண்டும் என்றால் அதிலே வல்லமை உண்டு. அந்த வல்லமை நம்முடைய வீட்டுக்குள்ள இறங்கி வரும். இவர்கள் மன்றாடிய பொழுது இடமே அதிர்ந்ததான். அவர்கள் அனைவரும் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாய், அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். ஜெபம் பண்ணும் பொழுது தூய ஆவியில் ஆட்கொள்ளப்படுகிற அனுபவம், கடவுளின் வார்த்தைகளை துணிவுடன் எடுத்து கூறினார்கள். பார்த்தீர்களா? அதுக்கு பிறகும் போய் அவர்கள் என்ன செய்தார்களா? ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து தைரியமாய் கூறினார்கள். நாம் ஜெபிக்க போகிறோம், அப்ப முதலாவது பாருங்கள், இந்த ஜபத்துல இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இன்றைக்கு நேரம் ஆகிவிட்டதுனாலே நாம் முடிக்கிறோம். தாவீது எதிர்கொண்டு போனார், அது எதை காட்டுகிறதால், ஜப வாழ்க்கையை காட்டுகிறது. இங்க இருக்கிற எத்தனை பேர் நீங்கள் தனி ஜபம் செய்கிறீர்களோ எனக்கு தெரியாது, நான் மீண்டும் கேட்கிறேன். இதை சொல்லும் பொழுது ஒரு முறை ஒரு சகோதரி கேட்டார்கள், தங்களுக்கு அப்படி சொன்னது கொஞ்சம் விளங்காமல் இருந்தது, தனி ஜபம் மட்டும்தானா செய்யணும், கோயில போய் ஜபம் பண்ண கூடாதா, நாங்க கோயில போய் ஜபம் பண்றோமே அப்படின்னு கேட்டார்கள். நான் சொன்ன, இல்ல, அங்கும் ஜபம் பண்ணுங்கள், ஆனா தனி ஜபம் செய்கிற அனுபவம் கட்டாயமாய் வர வேண்டும். ஆண்டவரோடு உறவு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு ஜபிக்கிற அந்த அனுபவம், அதுக்காக தான் இந்த திருச்சபையிலேயே இந்த ஜப கூட்டம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதனால உங்கள் எத்தனை பேர் தனி ஜபம் செய்கிறீர்களோ எனக்கு தெரியாது, உங்க வீட்டுல நீங்கள் கட்டாயமாய் தனிய போயிருந்து ஜெபம் பண்ணணும். சும்மா கணவன் மனைவியா ஜெபம் பண்ணுங்கள், குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்கள், பரவாயில்லை, தனிய அறையை பூட்டியிருந்து தூய் ஆவியின் வல்லமையோடு பாடல்களை பாடி இறை வார்த்தையை வாசித்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபம் பாருங்கள், பெரிய காரியங்களை செய்யும். இதுல பார்த்ததெல்லாம் உண்மை. அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணிய பொழுது நடந்தது. நாம் பிரச்சனையை கண்டு பயந்து ஓடுகிறவர்கள் அல்ல, பிரச்சனையை எதிர்த்து எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டியவர்கள். எப்படி எதிர்க்க வேண்டியவர்கள்? ஜபத்தினால் எதிர்க்க வேண்டியவர்கள், வெறும் நம்முடைய வார்த்தையினால் அல்ல. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். கொஞ்சம் அந்த ஸ்லைட தட்டிட்டு போனீங்கன்னா, நாம் ஆராதிக்கும் தேவன் என்ற பாடல் வரும், அதை நாம் பாடலாம். என்ன நிறைய இருக்குது, நேரம் போனதுனால நாம் அதை பிறகு தியானிக்கலாம். நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆகவே இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம்.
நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. லோர்மாக நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
நம்மை காக்கின்றவர்
யூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை தன்னை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார், அக்கினி ஜுவாலை தன்னில் அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திடுவார், தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம் நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே.
எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்திக் கொள்வோமா? இது ஜெப நேரம். எல்லாரும் உங்கள் ஆண்டவரே நோக்கி பாருங்கள். பேதுருவனால் அலையிலே நடக்க முடிந்தது. எப்பொழுது இயேசுவை பெரிதாக பார்த்தாரோ அப்பொழுது அவரால் நடக்க முடிந்தது. எப்பொழுது புயல் காற்றை பெரிதாக பார்த்தாரோ அப்பொழுது அவரால் நடக்க முடியவில்லை. தோற்று போனார், தாண்டு போகிறார். அதுபோல தாவீது அவர் எதிர்த்து நிற்கிற கோலியாத்தை பெரிதாக பார்க்கவில்லை, தன்னோடு இருக்கிற கடவுளை பெரிதாக பார்த்தார். அந்த கோலியாத்தை என் ஆண்டவர் வெற்றி கொள்ளுவார் என்ற நம்பிக்கையோடு அவர் எதிர்த்து போகிறார். உங்கள் கடவுளும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியை தரப்போகிறார். நீங்கள் எதை கண்டும் பயப்பட வேண்டாம். என் வாழ்க்கையில் இது நடக்குமா என்று நீங்கள் கேட்க வேண்டாம். நடக்கும். ஆண்டவர் உங்களுக்கு தேவையானதை தருவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி கொள்ளும்படி செய்வார் ஆண்டவர். கோலியாத்தை எதிர்க்கிறவர்களாக இப்பொழுது மாறுங்கள். உங்கள் பிரச்சனையை எதிர்க்கிறவர்களாக இப்பொழுது நீங்கள் மாறுங்கள். அந்த பிரச்சனையை எதிர்த்து ஜெபிக்கிறவர்களாக இப்பொழுது நீங்கள் மாறுங்கள். உங்களுடைய ஜெபம் உங்கள் பிரச்சனைக்கு விடுதலை தரப்போகிறது. உங்களுடைய ஜெபம் உங்களை எதிர்த்து நிற்கிற மலை அகன்று போகும்படி செய்ய போகிறது. உங்களுடைய ஜெபம் தான் சாத்தானை விரட்ட போகிறது. எல்லாரும் இப்பொழுது ஜெபிப்போமா? இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கள். சரியான வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்கள். வெறும் வருமார் வரும் ஆண்டவரே இயேசுவே என்று மட்டும் சொல்ல வேண்டாம். சரியான வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய வார்த்தைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துவார் இந்த நேரத்திலே. ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார் இந்த நேரத்திலே. எந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அந்த வார்த்தையை தூய் ஆவியானவர் உங்கள் வாயிலே கொடுப்பார். கேளுங்கள் ஆவியானவரே, எனக்கு அந்த வார்த்தையை கொடுங்கள் ஆவியானவரே, எனக்கு அந்த அனுபவத்தை தாருங்கள் தூய் ஆவியானவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை தாருங்கள் பரிசுத்த ஆவியானவரே. ஆதி திருச்சபை மக்கள் ஜெபித்தது போல நானும் ஜெபிக்க வேண்டும் ஆவியானவரே, எனக்கும் அந்த வல்லமையை தாருங்கள் என்று கேளுங்கள். தாகத்தோடு கேளுங்கள், கண்ணீரோடு கேளுங்கள். நீங்கள் ஜெப வீரர்களாய் மாறுவீர்கள். நீங்கள் ஜெப வீரர்களாய் மாறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெப வீரராய் மாற்றுவார். ஜெபத்தினால் தான் உங்களுக்கு வெற்றி. வெறும் வார்த்தை மட்டுமல்ல, வார்த்தையோடு சேர்த்து ஜெபத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். ஜெபம் தானங்களை முன்னோக்கி போகும்படி செய்கிறது. வார்த்தைகள் மட்டுமல்ல, ஜெபம் தான் நாங்களே முன்னோக்கி போகும்படி செய்கிறது. இன்றைக்கு கேட்ட இறை வார்த்தைகளை நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். ஜெபம் தான் நாங்களே முன்னேற்றி செல்லும். ஜெபம் தான் நமக்கு தைரியத்தை கொடுக்கும். ஆண்டவரே, இது இந்த நேரத்தில் ஜெபிக்கிறவர்கள் மேலே உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. ஆண்டவரே, ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மேலே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வருவதாக. இவர்களுக்குள்ளே ஒரு தெய்வீக பிரசன்னம் வந்து தங்குவதாக. ஆண்டவரே, உண்மை அவர்கள் காணட்டும் இந்த நேரத்திலே. உமது வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும் இந்த நேரத்திலே. ஒரு தேவ அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் இந்த நேரத்திலே. ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும் இந்த நேரத்திலே. சாத்தானை எதிர்க்கிறவர்களாய் இவர்கள் மாறட்டும் இந்த நேரத்திலே. கட்டுக்களை அறுக்கிறவர்களாய் இவர்கள் மாறட்டும் இந்த நேரத்தில். நேரத்திலே இவர்களுடைய ஜெபத்தினால் அற்புதங்கள் நடப்பதாக, இவர்களுடைய ஜெபத்தினால் கட்டுகள் அறுக்கப்படுவதாக, இவர்களுடைய ஜெபத்தினால் பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக, இவர்களுடைய ஜெபத்தினால் ஆண்டவரை அலைகள் அடங்குவதாக, இவர்களுடைய ஜெபத்தினால் புயல் அடங்குவதாக, இவர்களுடைய ஜெபத்தினால் இல்லாமை நீங்கி போவதாக, தரித்திரம் அகன்று போவதாக, கடன் கஷ்டங்கள் நீங்கி போவதாக, குடும்பங்களிலே வல்லமை இறங்கி வருவதாக, குடும்பங்களிலே மனமாற்றங்கள் உருவாக்கப்படுவதாக, இவர்கள் வழியாக இவர்கள் குடும்பங்கள் இயேசுவை அறிவார்களாக, இவர்கள் வழியாக இவருடைய பிள்ளைகள் இயேசுவை அறிவார்களாக, மீட்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்களாக, பெந்தைக்கோஸ் அனுபவத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, இதை செய்வதற்காய் நன்றி கூறுகிறோம். இதோ இந்த புதுவாழ்வு குடும்பம் ஒரு ஜப அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இந்த நேரத்தில் இந்த இடம் அதிருகிற வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த புதுவாழ்வு குடும்பம் ஜெபிக்கும் பொழுது இடங்கள் அதிரட்டும் அப்பா, இல்லங்கள் அதிரட்டும் ஆண்டவரே, அலகை பயந்து ஓடட்டும் ஆண்டவரே. இதோ உம்முடைய அபிஷேகத்துக்காய் நன்றி கூறுகிறோம், உம்முடைய அபிஷேகத்துக்காய் நன்றி கூறுகிறோம், உம்முடைய வல்லமைக்காய் நன்றி கூறுகிறோம், உம்முடைய அக்கினியின் வல்லமை இறங்கி வருவதற்காக நன்றி, உம்முடைய அக்கினியின் வல்லமை எல்லாரையும் ஆட்கொள்ளுவதற்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. வேலனும் மரணமும் கேடகமும் ரட்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே, பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே பெலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே, பயமின்றி துணிந்து நானும் சேனைக்குள் பாய்ந்திடுவே, உம்மாலே பெலனும் கொண்டு மதிலையும் தாண்டிடுவே.
கரங்கள் உயர்ந்திருக்கின்றோம். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை பெரிதாக தெரிகிறதோ, அதைவிட இயேசு பெரியவரா இருக்கிறார் என்பதனாலே அந்த பிரச்சனையை பார்த்து இப்பொழுது கூறப்போகிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த பிரச்சனை நீங்கி போவதாக, இயேசுவின் நாமத்தினால் இந்த சூழ்நிலை மாறி போவதாக, இயேசுவின் நாமத்தினால் இந்த நோய் மறைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்தில் இருக்கிற தரித்திரம் நீங்கி போவதாக, இயேசுவின் நாமத்தினால் என் வீட்டுக்குள் இருக்கிற இருள் அகன்று போவதாக, இயேசுவின் நாமத்தில் என் வீட்டுக்குள்ளே நடைபெற வேண்டிய நன்மைகள் என்னை தேடி வருவதாக, இயேசுவின் நாமத்தில் எங்கள் வீட்டிலே உள்ள களஞ்சியங்கள் நிரம்பி வழிவதாக, இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் இயேசுவின் மக்களாய் மாற்றப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தும்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம் அமைதியாக உட்காருவோம். நாம் காணிக்கைக்காக ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, பேதுரு அலையிலே நடந்தார், உம்மை பெரிதாக பார்க்கும் வரைக்கும் எதுவும் அவரை அசைக்க முடியவில்லை. தாவீது கோலியாத்தை விட உம்மை பெரிதாக பார்த்தார், எதிர்த்து நின்று போராடினார், வெற்றி பெற்றார். ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் விட பெரியவர் ஆண்டவரே, இயற்கையை விட நீர் பெரியவர், கோலியாத்தை விட நீர் பெரியவர். இதோ இந்த நாளிலும் எங்களுடைய காணிக்கையை உம்முடைய பரிசுத்த பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரே பெரியவர் என்று அறிக்கை செய்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாம் இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து இதன் வழியாக இன்னும் அநேக மக்கள் நீர்தான் பெரியவர் வல்லவர் என்பதை அறிந்து இயேசுவின் சீடர்களாய் மாறுவார்களாக. இந்த காணிக்கையை கொடுக்கிற நம்மை ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து இந்த நற்செய்தி பணியை
இன்னும் பல விதங்களிலே கட்டி எழுப்ப, வானத்தின் கதவுகள் எங்களுக்காய் திறக்கப்பட்டு எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி வழியற்றும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே.